நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாட்டில் வேப்பிங் தொடர்பிலான செய்திகளை நாம் இப்போது அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இந்த வேப்பிங் தொடர்பில் பல இறுக்கமான கட்டுப்பாடுகளும் கொண்டுவரப்படுகின்றன. இது தொடர்பில் குயின்ஸ்லாந்தில் வாழும் மருத்துவர் அருண் போஜராஜன் அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் டாக்டர் அருண்.
வணக்கம்
டாக்டர். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் நாங்கள் புகைப்பிடிப்பது, ஸ்மோக்கிங்கால் வருகின்ற தீமைகள், அதன் பாதிப்புகள் பற்றி பல தடவைகள் பேசியிருக்கிறோம். அது ஒரு தொடர்ச்சியான பேசு பொருளாகவே இருந்திருக்கிறது. ஆனால் அண்மைய ஆண்டுகளாக அல்லது சமீப காலமாக இந்த வேப்பிங் என்பதும் ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறிவிட்டது. எனவே நாங்கள் அதை பற்றி இன்றைய தினம் பார்ப்போம். முதலில் இந்த வேப்பிங் என்றால் என்ன என்ற ஒரு வரைவிலக்கணத்தை எங்களுக்கு தர முடியுமா?
கண்டிப்பா. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம மேற்கொண்டு இந்த உரையாடலையே தொடர முடியும். வேப்பிங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா சிகரெட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பல நூற்றாண்டு காலமா வந்து புகையிலை பிடிப்பறது வந்து ஒரு பழக்கமாவே உலகம் பூராவே இருந்து, ஒரு நூற்றாண்டு காலமா அதை வந்து நுரையீரல் பாதிப்பு, மற்ற உடல் பாதிப்பு, புற்றுநோய் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சனால புகையிலை உபயோகப்படுத்துவதே வந்து குறைக்கிறதா முக்கியமான ஒரு குறிக்கோளாவே பல நாடுகள்ல வச்சு இப்போ நிறைய பேர் புகை பிடிக்கிறது வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. அப்படி புகை பிடிக்கிறத குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய வகையில பல வகையான சாதனங்களும் பல வகையான மருந்துகளும் கண்டுபிடிச்சுக்கிட்டே வர்ற வழியில வேப்பிங் அப்படிங்கிறது வருது. வேப்பிங்கினுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, குறைந்த அளவு நிக்கோட்டின், அதாவது புகையிலை இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு கெமிக்கல், அந்த பொருளை வந்து குறைவான அளவுல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கும்போது சிகரெட் பிடிக்கிறத குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறவங்களும் இதை வழியா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. அதுதான் வேப்பிங்கினுடைய முக்கியமான பங்கு இங்க.
சரி டாக்டர், இப்ப ஏன் வேப்பிங் என்றதை பார்த்தோம். இதனால் என்னென்ன தீமை ஒருவருக்கு ஏற்படுகிறது என்ற விளக்கங்கள்.
இப்ப முதல் நான் சொன்னது வந்து வேப்பிங் அப்படின்னா என்ன, அது எதனால பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொன்னேன். அந்த வேப்பிங்கிற ஒரு ஒரு சாதனம் வந்து குறைந்த அளவுல ஒரு சில பொருள்கள்லாம் இருக்கு. அதாவது சிகரெட்டினுடைய பார்க்கும்போது அதோட 1/20 தான் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த வேப்பிங் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் மட்டும் ஒரே ஒரு பொருள் இல்லாம நிறைய பாதகங்கள் வரக்கூடிய கெமிக்கலும் அதுலயே இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஒரு பொருளை செய்யும்போது 4-5 கெமிக்கலை சேர்த்து தான் செய்யறாங்க. அதுல இதுவும் இருக்கு. அதுல சொல்லப்போனா நம்ம நெயில் பாலிஷுக்கு போடக்கூடிய ஒரு சில கெமிக்கல் கூட அதுல ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி அல்ல ரியாக்ஷன் வரக்கூடிய தன்மை வந்து ஒரு சில கெமிக்கல்கெல்லாம் இருக்கும்போது அதுதான் வந்து பெரிய தீமையா அமைஞ்சிருக்கு. வெறும் நிக்கோட்டினை மட்டுமே ஒரு தீமையா பாக்குறதை விட அதுல சேர்மானங்கள், சேர்மானம் இருக்கக்கூடிய நிறைய பொருள் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்க முடியாத பொருளா இருக்கு. பர்டிகுலரா சிறுவர்கள் அதை உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப தீமையா இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு வந்து படபடப்பு, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா ரொம்ப குறைந்த அளவுல வரக்கூடியது, அது ரொம்ப பெருசா வெளியே பேசப்படுறது இல்லை. பக்கபாதம் வலிப்பு நோய், ஃபிக்ஸ்ன்னு சொல்றது இல்லையா, அது பிளட் ப்ரெஷர் கூடுறது, கண் பார்வையில அஃபெக்ட் ஆகுறது, இந்த மாதிரியான எதிர்பார்க்காத உள்ள ஒரு ரொம்ப கடினமான ஒரு பக்க விளைவுகள்லாம் இருக்கும்போது அது வெளியே வரும்போது நம்மளுக்கு அதை பத்தி என்ன ரொம்ப பயம் ஜாஸ்தி இருக்கும். இதுல நுரையீரலை பாதிக்குதுன்னு எல்லாருமே சொல்றோம். அதுல அந்த கெமிக்கல் எல்லாமே வந்து உடனடியா போய் ரத்தத்துல சேருது. அதுல ரத்தத்துல சேரும் போது இன்னைக்கு வரக்கூடிய பக்க விளைவை விட பல பல காலங்களா போகும்போது அதனுடைய பக்க விளைவுகள் ஜாஸ்தியா வருதுங்கிறாங்க. சிகரெட் குடிக்கும் போது நுரையீரல்ல வந்து கேன்சர் வருதுன்னு சொல்றோம். அதே கிட்டத்தட்ட அதே கெமிக்கல் தான் இதுல இருக்கு, ஆனா குறைவான அளவுல இருக்கு. இது எந்த மாதிரியான பக்க விளைவுகள் லாங் டேர்ம்ல உண்டாக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னும் நிர்ணயிக்கப்படலை. ஆனால் ஒன்னே ஒன்று அவங்களுக்கு தெரியுது என்னன்னா, இது குறைச்சி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த சிகரெட்டை நிறுத்துறதுக்கு இது பிரயோஜனப்படுதே ஒழிய மற்றவங்களுக்கு இது தேவையற்றது, தீங்கானது அப்படிங்கறதான் இப்போது அளவுல நம்மளுக்கு தெரியும்.
இதுவரை நியூ சவுத் வேல்ஸ் சுகாதாரத்துறையின் தரவுகளின்படி ஜூன் மாதத்தில் மட்டும் டாக்டர் 6 இளம் ஆட்கள் வந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேப்பிங் உடன் தொடர்புடையதான வலிப்பு, கலாப்ஸ் ஆகி, வாந்தி அவற்றோடெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? இப்ப வந்து இந்த தகவல்கள் எல்லாம் நிறைய செய்திகள் இது தொடர்பில் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொன்னதன்படி பார்க்கிற போது இந்த வேப்பிங் என்பது பல காலமாகவே இருந்து வருகின்ற ஒரு விடயம் இல்லையா? ஆனால் அண்மை காலமாகத்தான் இது பற்றின பேச்சுக்களும் இது பற்றின செய்திகளும் இது பற்றின சட்டங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். திடீரென்று இதை பற்றி ஒரு இது ஒரு பேசு பொருளானதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
இது ரெண்டு வகையா பாக்குறேன். ஒன்னு வந்து இத பத்தி சிறு பிள்ளைகளுக்கு இப்ப நிறைய தெரிய வந்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. பள்ளிக்கூடங்கள்ல வந்து இத பத்தி விழிப்புணர்வுக்காக சொல்லி கொடுக்குறாங்க, சோ அவங்களுக்கு தெரிய வருது. இன்னொரு வகையில குடும்பத்தாரோ நண்பர்களோ மூத்தவங்க அவங்க எல்லாம் வந்து இதை பிரயோஜனப்படுத்துறாங்க அதிகமா. என்ன கணக்குல பிரயோஜனப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் அதிகமா சிகரெட் குடிக்கிறவங்க இப்போ சிகரெட்டை விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வேப்பிங் வந்து யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்றத பாக்குறதுக்கு இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் நேருக்கு நேரா பாக்குறாங்க இந்த விஷயம். இது அந்த குழந்தைகளுக்கு வந்து அது தெரியக்கூடிய அதை பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஒரு சமீப காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க லோக்கல் மார்க்கெட்ல வந்து அதை நிறைய தடை உத்தரவு போடுற சூழ்நிலையில இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. இப்போ வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணும்போது அதுக்கான கண்ட்ரோல் தடுப்பு முறைகளும் பார்டர் செக்யூரிட்டியும் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தது இருக்குது இருக்க போகுது அப்படிங்கிறது இனிமே பார்ப்போம். ஆனா இருந்ததை வந்து பார்க்கும்போது நிறைய இம்போர்ட் பண்றாங்க, கையில எடுத்துட்டு வராங்க. ஸோ பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து கொஞ்சம் அது ரிலாக்ஸ்டா இருந்திருக்காங்களோ அப்படின்னு ஒரு நோக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தடை உத்தரவு வந்து அந்த அளவுக்கு போடல. இப்போ ரெண்டு வகையில உள்ள வரத்து வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றது வந்து நம்ம நிறைய தடுக்கல. ஸோ இந்த வேப்பிங் அப்படிங்கறதுல வந்து எவ்வளவு ஒரு ஒரு வேப் அப்படிங்கிற ஒரு ஒரு இ சிகரெட்ல வந்து எந்த அளவுக்கு அந்த மருந்து அதுல இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே சொல்றதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, தரக்கட்டுப்பாட்டு வழியா அது வரல. ஏதோ ஒரு நாட்டுல செய்து எங்கேயோ எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அதுல தரக்கட்டுப்பாடு இல்லை. அதுல எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கக்கூடாதுங்கிறத வந்து அளவுகோல் இல்லாம போய்கிட்டு. அது தவிர ஒரு இ சிகரெட் அப்படிங்கிறப்போ அதுல வந்து 200-500 பஃப் வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தகவல். அப்போ அளவுக்கு அதிகமா அதை பயன்படுத்தும் போது, ஏன்னா அதுக்கு தடையே கிடையாது, தொடர்ச்சியா அது 500 எடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு சிகரெட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல 15 முறை தான் அதுல உரிய முடியும். ஆனா இதுல வந்து 500 முறை உரியலாம் ஊதலாம். அப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வந்து அந்த மருந்தினுடைய அளவு கம்மியா இருந்தா கூட பிரயோஜனப்படுத்த போற குழந்தைகளோ ஆட்களோ எவ்வளவு வேணாலும் அதை பயன்படுத்தலாம். அப்படி வரும்போது அதனுடைய பாதிப்பு திருப்பியும் அளவுக்கு அதிகமா போயிடும்.
சரி, இப்ப நீங்கள் சொன்னதன்படி இந்த காரணங்களால் இது அதிகரித்திருக்கிறது. இதேவழி என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றன, அல்லது அரசை பொறுத்தவரையில் எத்தகைய கட்டுப்பாட்டை இப்போது இந்த வேப்பிங் தொடர்பில் கொண்டு வந்திருக்கிறது?
இந்த கட்டுப்பாடு வந்து அக்டோபர் மாசம் 2021 வருஷமே வந்து அந்த கட்டுப்பாடுகளை வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுல அது கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அது எனக்கு சரியா இது பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னா, இறக்குமதியை தடுத்திருக்கிறாங்க. இன்னொன்று, மருத்துவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல், அத்தாட்சி இல்லாமல், அல்ல பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இதை எங்கேயும் ஆர்டர் பண்ணவும் முடியாது, வாங்கவும் கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு போட்டிருக்கிறாங்க. 18 உட்பட்டவங்களுக்கு யாருமே இதை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு இப்போ மருந்து சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு கட்டுப்பாடு. இன்னொரு கட்டுப்பாடு வந்து, பொதுவாக அந்த டெபாக்கனிஸ்ட் அந்த வேப்பிங் ஷாப் அப்படின்லாம் நிறைய இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த வேப்பை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து தரக்கட்டுப்பாட்டு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தடை உத்தரவுகள்லாம் அதிகமாக இருக்கும்போது கூட அதனுடைய அந்த கட்டுப்பாட்டை வந்து எல்லாருமே சரியாக கவனமாக ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னா அது இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ சிறு குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்ட போது அந்த பயம் அதிகமாகிக்கிட்டு வருது. ஸோ பயம் அதிகமாகும் போது இந்த கட்டுப்பாடுகளை வந்து வலுவாக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான எண்ணம். இது ரெண்டு வகையில் கவனமாக செய்யணும். ஏன்னா புகைப்பிடிக்கிறத குறைக்கிறதுக்காகத்தான் இந்த வேப்புங்கிறது வந்திருக்கு. அவங்க புகை அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமான ஒன்றா தான் இருக்கும்ன்றதே என் நம்பிக்கை. ஸோ அதையும் கவனமாக வச்சுக்கணும். இளம் பிள்ளைகளும் புதுசாக பயன்படுத்த போகிறவங்களும் இதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் பார்க்கணும். அதுதான் வரப்போற கட்டுப்பாட்டு முறையில வந்து அதிகப்படுத்துவாங்கிறது என்னுடைய.
சரி, நீங்கள் முதலிலேயே சொன்னீர்கள், இப்ப இந்த அதாவது இந்த வேப்பிங் பொருட்களை எல்லாம் இணைய வழியாக எல்லாம் இறக்குமதி செய்கிறார்கள் என்று. அப்ப இப்படியான கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அல்லது மேலும் இறுக்குவதன் மூலமாக இந்த கருப்பு சந்தை மேலும் விரிவடையும் என்பதான ஒரு விமர்சனம் இருக்கிறது இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் டாக்டர்?
கருப்பு சந்தை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயமாவே வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நல்லது நடக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு தீங்கு நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக எதிர்பார்க்கக்கூடியது, நடக்கக்கூடியது. நிறைய மருந்துகளும் அப்படித்தான், மருந்து இல்லாத பல பொருள்கள்லையும் அதே வகையான நோக்கு இருக்குது. அதை எப்படி தடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து முக்கியமான ஒரு கவனம் வச்சிருக்கோம். இதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, வெளி இறக்குமதியோ அல்ல சமூக விரோதமா எடுத்து வரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து தடுக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு அமைப்பு தான் தேவைப்படுது. ஒண்ணு இந்த பார்டர் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க, அந்த பார்டர் செக்யூரிட்டினுடைய வேலை அதிக வேலை பழு அழு அதிகமாக போகுது. அது அவங்கள தான் வந்து இதை முக்கியமா தடுக்க முடியும். ஒரு போஸ்டல்ல வர்றதோ ஒரு கூரியர்ல வர்றதோ ஆட்களே போய் பொருள் வேற நாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸால மட்டுமே தான் தடுக்க முடியும். பொதுவா இங்கே வந்து போலீஸினுடைய உதவியும் தேவைப்படுது. பொதுவா இப்போ டிரைவ் பண்ணி போறப்போ வழியில நிறுத்தி நம்ம ஆல்கஹால் லெவல் செக் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சில மருந்துகள்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஒரு அட்டவணை கொடுக்குறோம். டாக்டர்ஸ் இந்த மாதிரியான மருந்து இந்த இந்த ஓட்டுநர் பயன்படுத்துறாரு, அதனால அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஒரு மனிதர் வந்து வேப்பிங் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ப்ராப்பரான லேபிள்டு வேப்பிங் இருக்கும்போது அது பிரயோஜனமா இருக்கு. அந்த வேப்பிங்கினுடைய பாக்ஸ் அவங்க வச்சிருக்கணும், அதுல வந்து டாக்டர்னுடைய பேரும் அவர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனுடைய எவிடன்ஸும் அதுல இருந்தா அது பிரயோஜனமா இருக்கு. இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தர் அந்த டாக்டரே கொடுக்கலாம், இந்த மாதிரி இந்த ஓட்டுநர் வந்து இல்லை இந்த மனிதர் வந்து கையில வேப்பிங் வைத்து வச்சிருக்கிறாரு, இவருக்கு மட்டுமானது அது அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு அத்தாட்சி. இது இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்கு. மற்ற யாருமே அதை பயன்படுத்தவும் கூடாது அப்படிங்கிறதுல தனி மனிதருக்கும் பங்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் வேப்பிங் யூஸ் பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்குரியதை அவங்க மட்டுமே பயன்படுத்துறது நல்லது. கூட குடும்பத்துல இருக்கிற சிறுவருக்கோ அல்ல மற்றவருக்கோ அதை வந்து பங்கிடாம எந்த ஒரு மருந்தையும் நம்ம அடுத்தவருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது வந்து சட்டம். அதே மாதிரி இதுவும் மருந்தா பயன்படுத்தணும்னா கரெக்டா இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் அருண், தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.